சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 12 அத்தியாயம். அமைச்சரும் புலவரும் சாட்சாத் கடல் வேந்தனை போலவே உடலமைப்பு கொண்ட வாலிபனை அசப்பில் பார்த்ததும் முதலில் அதிர்ச்சியடைந்த அழும்பில் வேள் அவன் தம்மை பார்த்து நடுங்கியதையும் தலையணையில் முகத்தை புதைத்து படுத்துக் கொண்டதையும் கவனித்தால் அவன் அசகாய காரியங்களை செய்துள்ள கடல்வேந்தனாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தார். தவிர, அமைச்சர் நமது நண்பர், உன்னை எதுவும் செய்ய மாட்டார் என்று புலவர் பரணர் அவனுக்கு தைரியம் சொன்னதையும் கண்ட அமைச்சர் முதலில் ஏற்பட்ட சந்தேகத்தை அறவே விலக்கிக் கொண்டார். ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் சந்தேகம் இருந்ததால் அதுவும் தீர்ந்துவிட்டது. அடுத்த சில நிமிடங்களில் பரணர் அந்த வாலிபன் பக்கத்தில் அமர்ந்து அவனை முதுகில் தடவி கொடுத்து தலையையும் ஒரு உழுப்பு உழுப்பி, அப்பா குட்டுவா எழுந்திருடா கண்ணே என்று பரணர் அவனை எழுந்திருக்க செய்யவே அவன் மெதுவாக எழுந்து படுக்கையில் உட்கார்ந்து கண்களை கசக்கிவிட்டு கொண்டான். கடல் வேந்தன் உடற்கட்டு அவனுக்கு இருந்தாலும் அதே வாளிப்பு இருந்தாலும் அவன் படுக்கையிலிருந்து எழுந்த போதும் பல் துளக்கி முகம் கழுவ எழுந்து நடந்து சென்ற போதும் அவன் நடைக்கும் கடல்வேந்தன் நடைக்கும் இருந்த மாறுபாட்டை அமைச்சர் கவனிக்கவே செய்தார். கடல்வேந்தனின் உறுதியான ஒரே சீரான இராணுவ நடைக்கும் இந்த கோழையின் தடுமாற்ற நடைக்கும் அடியோடு சம்பந்தம் இல்லை என்பதை அமைச்சர் பார்த்தார். தவிர, அந்த வாலிபன் முகம் குழந்தை முகமாயிருந்ததையும் 40 மதிக்கத்தக்க கடல்வேந்தனின் முற்றிய முகம் இல்லாததையும் கடல்வேந்தன் முகத்தில் இருந்த சதை மடிப்புகளும் ஒரு விகாரத்தன்மையும் இந்த வாலிபன் முகத்தில் இல்லாததையும் அழும்பில் வேல் கண்டார். இதை தவிர கடல்வேந்தன் தலைக்குழல், புருவங்கள், சிறு மீசை அனைத்தும் செம்பட்டையாய் இருந்ததையும் அவர் எண்ணி பார்த்து, இவன் தலைக்குழலும் புருவங்களும் மீசையும் மிக கருமையாக இருக்கின்றன, பார்வையிலும் கனிவும் அச்சமும் இருக்கிறதே, தவிர அந்த கடுமை இல்லை என்றும் சொல்லிக் கொண்டார். அவர் அப்படி அணு அணுவாக குட்டுவனை ஆராய்வதை பார்த்த பரணர் எதுவும் பேசவில்லை. நிலக்கள்ளியை மாத்திரம் பார்த்து புன்முறுவல் செய்தார். ஆராய்ச்சியை முடித்துக் கொண்ட அழும்பில் வேள் பரணர் புன்சிரிப்புக்கு காரணம் புரியாததால், ஏதோ மகிழ்ச்சிக்கான சம்பவம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது என்றார். குரலில் அலுப்பை காட்டினார். கவிஞர் பெருமானான பரணர் தமது புன்முறுவலை சற்று அதிகமாக்கி, அமைச்சர் போன்ற பெருமக்கள் அடிமையின் குடிசையை நாடி வருவது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அல்லவா என்று வினவினார். ஆம் ஆம், மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சிதான் என் வரவு என்றார் அமைச்சர். இங்கு மன்னரி வருவதாக கேள்வி, அப்படி இருக்க அமைச்சர் வருவதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று வினவினார். பரணர் அமைச்சரை நிதானமாக கண்களால் நோக்கினார். மன்னர் வருவதில் அர்த்தம் இருக்கிறது, இத்தனை நாளும் வராத அமைச்சர் வருவது விந்தை என்று கூறினார். அந்த விந்தையை முகத்தின் சாயையிலும் காட்டினார் கவிஞர். மன்னர் வருவதில் அர்த்தம் இருக்கிறதா என்று வியப்போடு கேட்டார் அமைச்சர். பரணர் லேசாக தலையை அசைத்தார். மன்னர் மாணக்கராக வருகிறார், என்னிடம் தமிழ் படிக்க, அமைச்சர் எதற்காக வருகிறார் என்று வினவினார். கண்களில் ஒரு கேள்வியையும் தோற்றுவித்தார். அமைச்சருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாததால், ஏன் அமைச்சர் தமிழ் படிக்க வரக்கூடாதோ என்று ஒரு கேள்வியை வீசினார் சிறிய கோபத்தோடு. வரலாம், தமிழ் படித்தால் அறிவு வளரும் என்றார் பரணர். நான் தமிழ் படிக்காததால் எனக்கு அறிவில்லை என்கின்றீர்களா உஷ்ணத்தோடு கேட்டார் அமைச்சர். பரணர் புன்முறுவல் செய்தார் விஷமமாக. அமைச்சர் சொற்களை கவனிக்க வேண்டும், தமிழ் படித்தால் அறிவு வளரும் என்று சொன்னேனே தவிர தங்களுக்கு அறிவில்லை என்று சொல்லவில்லை. அப்படி பார்த்தால் சிருஷ்டியில் யாருக்கு எதற்கு அறிவில்லை? ஆடு மாடுகளுக்கு அறிவில்லையா? புறவிகளுக்கு அறிவில்லையா என்று வினவினார் கவிஞர். அமைச்சர் அழும்பில் வீழ் தமது நிதானத்தை அடியோடு எழுந்து, என்னை ஆடு மாடு என்கின்றீரா என்று கேட்டார். சினம் குரலில் தெளிவாக தெரிய பெரும் புலவர் பரணர் சிறிதும் சலனப்படாமல், அமைச்சரே, இந்த இல்லத்தில் சில பண்பாடுகளை கடைபிடிக்கின்றோம். உம்மை ஆடு மாடு என்று அழைக்கவில்லை, பொது அறிவை பற்றி சொன்னேன். உம்மை போன்ற விருந்தாளியை அவமதிக்கும் பழக்கம் இன்னும் வரவில்லை எனக்கு. சிருஷ்டியில் பிறக்கும் போது உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் அறிவு உண்டு. ஆனால் அறிவு வளர்ச்சி மனிதனுக்கு கல்வி கற்பதால் ஏற்படுகிறது. அதுவும் தமிழ் படிப்பவனுக்கு அறிவு அதிகமாக ஏற்படுகிறது, கூர்மையாகவும் ஆகிறது. என்ன காரணம் தெரியுமா? அறிவு செல்வங்களை, அறிவாற்றல்களை நமது பெரியவர்கள் எல்லாரும் தமிழ் கவிதைகள் மூலமும் தமிழ் பெரும் காப்பியங்கள் மூலமும் திரட்டி தந்திருக்கின்றார்கள். அவற்றை படிக்கும் மனிதன் மற்ற மனிதர்களை விட உயர்ந்தவனாகின்றான். மற்றவர் இல்லங்களுக்கு செல்லும் போது நண்பனாகவும் பண்போடும் நல்ல விஷயங்களையும் அறிந்து கொள்ளவும் செல்கின்றான். நீர் அந்த மாதிரி ஏதாவது அறிய வந்திருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டார். அவர் விளக்கமும் கேள்வியும் அமைச்சரை திக்கு முக்காட வைத்து விட்டதால் பேச முடியாமல் தவித்தார். அவர் சங்கடத்தை புரிந்து கொண்ட புலவர் நிலக்கள்ளியை நோக்கி கேட்டார், அம்மா, அமைச்சர் பேச சங்கடப்படுகின்றார். நீதான் சொல்லேன், அமைச்சர் எதற்கு இந்த அதிகாலையில் இக்குடிசைக்கு வந்தார் என்று அவள் ஏது சொல்ல முயன்ற சமயத்தில் காலை கடன்களை முடித்துக் கொண்டு நீராடி நெற்றியில் திலகமும் இட்டு வந்தான் அந்த வாலிபன். வந்தவன் அமைச்சரை நோக்கி தலை வணங்கிவிட்டு நில கள்ளியை நோக்கி புன்முறுவலும் செய்தார். பிறகு நேராக உள்ளே சென்று சில ஓலை நறுக்குகளை எடுத்து வந்து எழுத்தாணியால் ஏதோ எழுத ஆரம்பித்தார். அவன் செயலை கண்ட அமைச்சர், அப்பா நீ என்ன எழுதுகின்றாய் என்று வினவினார். கவிதை என்று மிக இனிமையான குரலில் பதில் சொன்னான் அந்த வாலிபன். உன் பெயர் என்று ஆவலோடு கேட்டார் அமைச்சர். அவன் பதில் அமைச்சரை தூக்கி வாரி போட்டது. குட்டவன், குருநாதர் என்னை எழுப்பிய போது பெயர் சொல்லி அழைத்ததை கவனித்திருக்கலாமே என்றான் அந்த வாலிபன். அவன் இப்படி தம்மை மட்டம் தட்டியதை கவனித்தாலும் கவனிக்காதது போலவே நடந்து கொண்ட அமைச்சர், நன்று நன்று குட்டவன், நல்ல பெயர். சிறிது செம்மையாக சேர்த்துக் கொண்டால் செங்குட்டவன் என்று நமது மன்னர் பெயரை போலாகிவிடும் என்றார் அமைச்சர். இமயத்தில் லட்சினை பொறித்த மன்னர் இங்கே, நான் இங்கே. இமயத்துக்கும் மடுவுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு மன்னருக்கும் எனக்கும் ஒன்று மிகுந்த பணிவை காட்டினான் குட்டுவன். மேற்கொண்டு உரையாடலில் சம்பந்தப்பட இஷ்டம் இல்லாமல் ஓலை சுவடிகளில் எழுத்தாணியை ஓட்டினான். இடையிடையே திருட்டு கண்களால் நிலக்கள்ளியை மட்டும் பார்த்தான். நிலக்கள்ளியும் அவன் கண்களை தனது கமல கண்களால் சந்தித்தாள். உதடுகளில் புன்முறுவலை படரவிட்டாள். இருவர் பார்வையையும் புன்முறுவலையும் கண்ட அமைச்சர், நிலக்கள்ளி இவனை முன்பே உனக்கு தெரியுமா என்று வினவினார். நாங்கள் இரண்டு பேரும் இங்கு தமிழ் படித்தோம் என்றாள் நிலக்கள்ளி. கடல் வேந்தனும் இங்குதானே படித்தான்? ஆம். அவனிடமும் பரிச்சயம் இருக்கிறதா? ஆம். இன்னும் யார் யாரோட பரிச்சயம் உனக்கு? இங்கு தமிழ் படிக்கும் நல்லவர்கள் எல்லோருடன் பழக்கம் உண்டு. இந்த சமயத்தில் ஓர் அதிர்வேட்டை வெடித்தார் அழும்பில்வேள். அப்படியானால் கடல்வேந்தரும் நல்லவனா என்று வினவினார்.
மிகவும் நல்லவர் என்றாள் நிலக்கள்ளி. வேண்டுமானால் குருநாதரை கேளுங்கள் என்றாள்.
அவனைத்தான் குருநாதர் தமது மகன் என்று வில்லம்பு லட்சணை இல்லத்தில் சொன்னாரே, அவனை பற்றி எப்படி தவறாக எதுவும் சொல்ல முடியும் என்று சீறி அழும்பில்வேள். சேரமானின் அவைக்கள புலவரே, கேளும் நான் வந்த காரணத்தை. கடல்வேந்தன் நீங்கிருந்தால் அவனை சிறை செய்து செல்லவும், இல்லாவிட்டால் அவன் இருப்பிடம் அறிந்து செல்லவும் வந்திருக்கிறேன் என்று பலத்த குரலில் அறிவித்தார். அதுவரை எட்ட இருந்த ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த பரணர் எழுந்து நின்றார். கம்பீரமாக, இந்த குரலில் இங்கு பேச மன்னனும் அஞ்சுகின்றான்? கேவலம் அமைச்சரான நீ சத்தம் போடுகின்றீர்? கடல்வேந்தன் மரக்களம் எல்லார் கண்களிலும் படும்படியாக முகத்வாரத்தில் இருக்கிறது. சாமர்த்தியம் இருந்தால் அங்கு போய் அவனை பிடியும். சாமர்த்தியம் இல்லாவிட்டால் இன்றிரவு இங்கு வாரும். அவனை காட்டுகின்றேன், இனி நீங்கள் செல்லலாம் என்று வாசலை காட்டினார் தமது கையால். அமைச்சர் திகைத்து நின்றார். அந்த சமயத்தில் சுவடியில் எழுதி கொண்டிருந்த வாலிபன் சுளுக்கென்று நகைத்தான். அதனால் கோபம் அதிகமாகவே அழும்பில்வேள் புலவரை சுட்டுவிடுவது போல பார்த்து, புலவரே, கடல்வேந்தன் கொள்ளைக்காரர், அவனுக்கு புகலிடம் அளிப்பதே குற்றம். இரவு வருகின்றேன், அவனை காட்டும். உமது குற்றத்திற்கு அதுதான் பரிகாரம் என்று கூறிவிட்டு வெளியே நடந்தார். குருவை வணங்கிவிட்டு நிலக்கள்ளியும் நடந்தாள். அன்றிரவு அமைச்சர் பரணர் இல்லம் சென்றார். தனியாக அல்ல, சுமார் 20 வீரர்களோடு சென்றார். பரணர் வீட்டு மார்க்கத்தில் பல இடங்களில் அவர்களை மறைத்து வைத்தார். இப்படி தனக்கு விரிக்கப்பட்டிருந்த வலையை அறியாமலேயே கடல்வேந்தனும் அன்றிரவு புலவர் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். பரணர் வீட்டு வாயிலில் சிறு விளக்கு ஒன்று மட்டும் எரிந்து கொண்டிருந்ததால் உள் இருந்தவர்களையோ வெளியே இருந்தவர்களையோ நன்றாக பார்க்க முடியவில்லை கடல்வேந்தனால். ஆகவே அவன் மிக அலட்சியமாக நடந்து வந்தான் பரணர் இல்லம் இருந்த பாதையில். பாதைக்கு இருபுறத்திலும் இருந்து சிறு தோப்புகளில் மறைந்திருந்த வீரர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கடல்வேந்தன் பார்வை ஏதோ ஒரு சமயத்தில் மட்டும் இருபுறமும் லேசாக பார்த்தது. அதன் விளைவாக அவன் இதழ்களிலும் புன்முறுவல் ஒன்று படர்ந்தது. சதை மடித்த அவன் விகாரமுற்றல் முகம் அதிக விகாரமாக தெரிந்தது. அந்த புன்முறுவலின் விளைவாக புலவர் இல்லத்தை அணுக இருந்த சில அடிகளுக்கு முன்பே அவன் சட்டென்று நின்றார். அந்த சமயத்தில் இல்லத்துக்குள் இருந்த பரணர் ஏதோ சைகை செய்ய முற்படவே சஞ்சயன்,
ஜாக்கிரதை, உயிரின் மீது ஆசை இருந்தால் ஜாடை காட்டுவதோ குரல் கொடுப்பதோ கூடாது. அவன் இங்கு வந்த பின் பேச நிரம்ப அவகாசம் இருக்கிறது என்று எச்சரித்தான்.
அதையும் மீறி புலவர் ஓர் அடி முன்னேற முயன்றார். அதே சமயத்தில் புதரில் இருந்த இரு காவலர் உருவிய வாளோடு கடல்வேந்தன் மீது பாய்ந்து விட்டனர். மற்றொரு பக்கத்தின் புதரில் இருந்து ஈட்டிகள் இரண்டு வீசப்பட்டன. விர்ரென்று மந்திராஸ்திரம் போல அவை அவன் மார்பை நோக்கி வந்தன. கடல்வேந்தன் ஆயுள் அத்தோடு முடிந்து விட்டது என்றே நினைத்தார் பரணர். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன்.
உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.